கிறிஸ்தேசுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக என்கிற அந்த வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளினுடைய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளினுடைய பாடத்தினுடைய தலைப்பு பஸ்கா. நாம் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தருடைய நினைவு கூர்தல் நாளில் பங்கெடுக்கிற அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் பஸ்காவை பற்றி நாம் தியானிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் அதை விசுவாசித்து இந்த பாடத்தை இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போறது மூன்று விதமான பஸ்கா. ஒன்று, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலம் அனுசரிக்க சொன்ன பஸ்கா. இரண்டாவது, எசேக்கிய ராஜாவின் பஸ்கா அல்லது இரண்டாம் மாதம் அனுசரிக்க வேண்டிய பஸ்கா. மூன்றாவது, நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அனுசரித்த பஸ்கா. நாம் இதை ஒவ்வொன்றாக பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அந்த பஸ்காவின் மூலமாக என்ன பாடம் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்காவை பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம், யாத்திராகமும் 12 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை வாசிக்கும். ஆமா, அது கர்த்தருடைய பஸ்கா. தேவன் மோசேயிடம் எகிப்தை விட்டு புறப்படும் முதல் நாள் இரவு இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க சொன்ன பஸ்கா. இந்த விஷயங்களை நாம் அநேக முறை கேட்டிருந்தாலும் கூட மீண்டுமா இந்த விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கார்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப நீண்ட அங்கியா இருக்கிறதுனால அது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கு அது தடையா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை கச்சை கட்டிக்கொள்றது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கச்சை கட்டிக்கொள்ள சொல்றாரு. அதுக்குள்ள இருக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அடுத்தது, கையில் தடியோடும் கால்களில் பாதரச்சையோடும் இஸ்ரேல் மக்கள் அனுசரித்த முதல் பஸ்கா. அந்த பஸ்காவை மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி அனுசரிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கிறோம். அது ஒரு கோணத்துல பார்த்தா அது அவங்களுக்கு அது முதல் பஸ்கா. அது ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா அந்த நடு ராத்திரியில் சங்காரத்தூதன் கடந்து சென்றிருப்பார். விடிந்தவுடன் எல்லாரும் எகிப்தை விட்டு அதன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படி அறைகளில் கச்சை கட்டிக் கொள்ளவும் கையில் தடிபிடித்துக் கொள்ளவும் கால்களில் பாதரச்சை போட்டுக் கொள்ளவும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவங்க அந்த வாக்கு தத்தம் கொடுத்த அந்த கானான் தேச சுதந்திரத்திற்கு சுதந்திரப்பதற்காக தூரதேச பிரயாணத்திற்கு ஆயத்தமானார்கள் அப்படின்னு பாக்குறோம். என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஒரு நெடுந்தூர ஒரு பயணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற வேலையில முதல் நாள் இரவு அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. இதுல நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு பாக்கும்போது இந்த வசனங்கள்ல வாசிட்டு வரும்போது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கிற பகுதிகள் தான். அதனால நாம் அந்த முக்கியமான அந்த வசன பகுதிகளில் இருக்கிற அந்த சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பாக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி அது யாருக்கு அடையாளமா இருக்குதுன்னு பாக்கிற போது அது இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கு. அந்த ரத்தம் அது அவர் நமக்காக சிறுவியில் சேர்ந்த அந்த ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. ஈடுபலியின் மரணத்திற்கு அடையாளமா இருக்கு. அது தெளிக்கப்பட்ட வீடு, அது அவர் ஈடுபலியின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கு. அந்த ராத்திரி அது சுவிசேஷ யுகத்திற்கு அடையாளமா இருக்குன்னு பாக்கிறோம். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள் இருந்த அனைத்து தலைச்சன் பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். இந்த தலைச்சன் பிள்ளைகள் யாருக்கு அடையாளமா இருக்குன்னு பார்த்தா அது நம்ம சபைக்கு அடையாளமா இருக்கு. சங்கார தூதன் அது இரண்டாம் மரணத்திற்கு அடையாளமா இருக்கு. புளிப்பில்லாத அப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம் ஒரு அடையாளமா இருக்கு. கசப்பான கீரை அது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற கசப்பான அனுபவங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு. மாம்சத்தை நெருப்பினால் சுட்டது அப்படின்னு பாக்குற போது நம்முடைய சுய சித்தத்தை மறித்து பிதாவின் சித்தம் செய்ய ஜீவ பலியின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையை தியாகம் செய்வது அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. எப்படி அக்னிமயமான சோதனைகள் வரும்போது கூட நாம் அதில் சுடப்படுற அளவுக்கு இருந்தாலும் கூட நம்மளுடைய அந்த சித்த நம்மளுடைய சித்தத்தை கம்ப்ளீட்டா வெறுத்துட்டு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய முழுக்க முழுக்க நம்ம ஜீவ பலி கொடுக்கறதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு. இப்ப பாக்குறோம் அந்த அறைகளில் கச்சை கட்டி கொள்ளுவது அப்படிங்கிறது தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்து கொண்ட நாம் எப்பொழுதும் சத்தியத்தை கச்சையாக கட்டிக்கொண்டு தேவனுக்குள் நற்கிரிகளை செய்ய வேண்டும், அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இது அடையாளப்படுத்து. அடுத்தது பாதரட்சை. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு எகிப்தாகிய இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து பரம கானானை நோக்கி புறப்படுவதற்கு சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சையை நம் கால்களில் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதரட்சையை நாம் அணிந்திருக்கிற போது நம்முடைய பயணத்தில் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் கூட அது எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் சோர்ந்து போகாம அலுப்பில்லாம நாம் அந்த பயணத்தில் செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. அடுத்தது தடி அப்படின்னு பாக்குற போது பயணம் செய்யறாங்க இல்லைங்களா, நெடுந்தூரம் பயணம் பண்றவங்க முடியாதவங்களுக்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த தடி ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த வாக்கிங் ஸ்டிக். அது அவங்களுக்கு மூணு வகையில உபயோகமா இருக்கும். ஒன்னு அவங்க நடந்து போறதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கு. ரெண்டாவது சில நேரங்களில் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா அந்த ஸ்டிக்ல அப்படியே சாஞ்சுக்கலாம். மூணாவது தனக்கு முன்னால இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை கலைந்து போட்டுட்டு முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இந்த அடிப்படையில் பாக்குற போது இது நமக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நமக்கு உணர்த்தது அப்படின்னு பாக்குறோம். நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் நாம் பின்னிட்டு விழுகிற போது, நம்ம ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தட்டு தடுமாறி தடுமாறும் போது அந்த வேத வசனங்களும் அந்த வாக்குத்தத்த வசனங்களும் நம்மை தாங்குகிறது. அந்த தடியா இருக்கிற அந்த வசனங்கள் நம்மை தாங்குகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஊக்குவிக்கிறது. அடுத்ததாக பார்க்கிற போது நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குது அப்படின்னு நம்ம இதிலிருந்து பார்க்கிறோம். இது நமக்கு இந்த கான்செப்ட்ல கிடைச்ச ஒரு ஆவிக்குரிய அந்த விஷயங்கள். அடுத்தது பார்க்கிற போது இரண்டாம் மாதம் அனுசரிக்க வேண்டிய பஸ்கா அல்லது எசேக்கிய ராஜா அனுசரிச்ச பஸ்கா, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஆதார வசனமாக எண்ணாகமும் 9:6-7 வசனம் வாசிக்க. போதும். அதாவது அந்த சூழ்நிலையில அவங்க ஒரு பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற போது சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டுறாங்க. அதை ஆசரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலான்னு நினைக்கிற போது அவங்களுக்கு அது தடையா இருக்குது. தீட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் சில கட்டளைகள் கொடுக்கிறார் இல்லைங்களா, சில நாட்கள்ல தீட்டுப்பட்டவங்க சில விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த தீட்டுப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோசேட்ட வந்து அவங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற போது மோசே என்ன சொல்றாருன்னா, தீட்டுப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குற போது அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணவங்க, அந்த அடக்கம் பண்றதுக்குண்டான அந்த வேலைகளை செஞ்சவங்க, இவங்கெல்லாம் தீட்டுப்பட்டவர்களாக அந்நாளில் கருதப்படுவாங்க அப்படின்னு பாக்குறோம். பட் இவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க பஸ்காவை, ஆனா அதை அனுசரிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தடையா இருக்குது அப்படின்னு அதை பாக்குறோம். மோசே அப்போ அவங்க மோசே தேவன்கிட்ட கேட்டு சொல்ல சொல்றாங்க. மோசே என்ன சொல்றான்னு பாக்குறான். வசனம் வாசிங்க, 9:8-11 வசனம் வரைக்கும். ஆமா போதும். இப்போ அவங்க வந்து கேக்குறாங்க, இருங்கப்பா நான் உங்களுக்கு குறிச்சு அதை கேக்குறேன், அவர் தேவன் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு மோசே சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு மோசே கர்த்தர்கிட்ட பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் பஸ்காவை அனுசரிக்கலாம்ப்பா, ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு கிருபையும் நம்ம பாக்குற போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், கிடைக்க வேணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டளையா இருந்தாலும் அந்த கட்டளையை அவங்க கை கொள்ள முடியாமல் போற போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுப்பார். ஆனா வித் கண்டிஷன், இப்படி இருந்தா நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையில நீ செய்ய முடியாம போனா இப்படி செய்யலாம். பட் அப்படின்ற அடிப்படையில சொல்றாரு, நீங்க அவங்க வந்து தீட்டுப்பட்டிருக்கிற அந்த தீட்டுக்காலம் தாண்டினதுக்கு பின்னாடி அவங்க அந்த 2 மாதம் 14 தேதி அதே நேரத்தில் அந்த அந்தி வேலையில அவங்க அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடையும் அந்த பஸ்காவை அனுசரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாக்குற போது பிரேதத்தால் தீட்டுப்பட்டவர்களும் தூரதேசம் சென்றவர்களும் பஸ்காவை அனுசரிக்கலாம் என்று தேவன் மோசையிடம் சொல்லுகிறார். அதை அடுத்த மாசம் 14 தேதி அனுசரிக்கணும் அப்படிங்கிற கட்டளை, இது எதை நமக்கு அடையாளப்படுத்துன்னு பாக்குற போது அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நமக்கு அடையாளப்படுத்து. அடுத்தது எசேக்கிய ராஜா அனுசரித்த பஸ்காவை பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி இதுக்குண்டிய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் 30 அதிகாரம் 1-3 வரையும் பாசம். ஆமா, இப்போ எசேக்கியா ராஜா பஸ்காவை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த யூதா மற்றும் இஸ்ரேல் தேசங்களுக்கு எல்லாம் எழுதி சொல்லி தகவல் அனுப்புறாரு. அதே மாதிரி எப்ராயிம் மனேசா கோத்திரங்களுக்கும் லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு, இந்த மாதிரி எல்லாரும் கூடி வாங்கப்பா நம்ம பஸ்காவை அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது 2 மாதத்தில் ஆசரிக்கிறபடியாக அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ற போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் அந்த குறித்த நேரத்தில் ஜனங்கள் வந்து கூடி வராமலும் இருந்ததுனால அந்த பஸ்காவை அனுசரிக்க முடியாம போகுது அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் குறித்த நேரத்தில் அவங்க பஸ்காவை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த 14 தேதி அனுசரிக்கிறாங்க பின்னாடி வசனத்துல பாத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அது தெரியுது. இப்போ மோசே காலத்துல தூரதேசம் போனதுனாலையும் பிரேதத்தினால தீட்டுப்பட்டதுனாலையும் அவங்களால பஸ்காவை அனுசரிக்க முடியல அப்படின்னு பாக்குறோம். எசேக்கியா ராஜாவின் காலத்துல அந்த ஆசாரியர்கள் அந்த குறித்த நேரத்துக்கு வந்து சேர முடியாதனாலையும் அந்த ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தாதனாலையும் ஜனங்கள் கூடி வராதனாலையும் அவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்க முடியாம போனாலும் அந்த 14 தேதி 2 மாதம் 14 தேதி அந்த அந்தி வேளையில அவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்கன்னு பாக்குறோம். இந்தபடி பாக்குற போது இது எதை நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா, இந்த எல்லாருக்குமே ஒரு 2வது வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த முதல்ல அந்த அனுசரிக்க வேண்டிய அந்த நாளை விட்டுட்டு 2வது மாதம் 14 தேதி அனுசரிக்கிறது எதை நமக்கு அடையாளப்படுத்துன்னு பாக்குற போது, தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் அவருடைய 1000 வருட அரசாட்சியின் போது மொத்த முழு மனுக்குலமும் நிஜமான பஸ்காவை அனுசரிப்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்குது. அவர்கள் தூரதேசம் சென்றது எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னா, என்னைக்கு ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக தேவனை விட்டு விலகி போனாங்களோ அன்னைக்கே அவங்க பிரேதத்தின் மூலமாக தீட்டுப்பட்டவங்களை போல ஆனாங்க. அந்த மரண தீர்ப்பு நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மூலமாக அவர் கொடுத்திருக்கிற அந்த மரண தீர்ப்பின் மூலமாக அந்த மரண தீர்ப்பிலிருந்து அவர் கொடுத்திருக்க அந்த ஈடுபலியின் மூலமாக எல்லோரும் விடுதலை அடைந்து அவர் அவங்கவங்க சொந்த கிரியையை விட்டுட்டு சத்திய வசனத்தின் மூலமாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எருசலேமில் கூடுவது, அதாவது தேவனிடத்துல முழு மனதோடு கூடி அந்த நாளில் தங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த பஸ்காவை அனுசரிச்சிருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்த வசனம் பாத்தீங்க, 1:29-7 இல்ல 2:29-7 ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தாமலும் அந்த தூபம் காட்டாமலும் விளக்கை அணைத்தி போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இது நமக்கு என்ன அடையாளப்படுத்து அப்படிங்கிற போது, அந்த சர்வாங்க தகன பலி அப்படிங்கிறது ஜீவ பலி அப்படின்னு பாக்கிறோம். தூபம் காட்டுறது அப்படிங்கிற போது ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற அனுதின ஜபத்தை குறிக்கிறது. விளக்கு அப்படிங்கிற போது அந்த பரிசுத்த ஆவி இருந்தா தான் விளக்கு எரியும் அப்படிங்கறது பாக்கிறோம். மண்டபத்தின் கதவு அப்படிங்கிற போது இருதயம் என்னும் நம்முடைய ஆலயத்தினுடைய கதவு அப்படின்னு பாக்கிறோம். இந்த ஒரு பழைய ஏற்பாட்டின் நிழலிலிருந்து நமக்கு தேவன் மிகப்பெரிய எச்சரிப்பை நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் மிகவும் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பாக்கிறோம். இந்த கிருபிக்கு அளவு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எந்த அளவுக்கு அளவு கொடுக்கறன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஒரு கிருபை தொடர்ந்து நம்ம அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இந்த யுகத்துல இன்னும் சற்று காலங்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம நல்லா பார்க்க போறோம். இந்த பாடத்தின் மூலமா அதை நமக்கு உணர்த்துறார். இப்போ இந்த யுகத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட தேவனை விட்டு தூர தேசம் சென்று போயிருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் அந்த மரித்தோரை போல தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியற அந்த ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான அந்த சத்திய வசனங்களை தியானித்து அவர்கள் தங்களுடைய சொந்த கிரிகளை விட்டுட்டு அவங்க தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள போய் தங்கள் தாங்கள் புசிக்க வேண்டிய அந்த பஸ்காவை புசிப்பதற்கு தகுதி பெறுவார்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நாம நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பஸ்காவை புசிப்பதன் மூலமாக, இந்த பசுக்காவை நாம் அனுசரிக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இதை புசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும், இதை பெறுவதற்கு தகுதி இருந்தும் நாம் அதை அனுசரிக்காமல் போனோம் அப்படின்னா, அதில நம்ம பங்கு பெறாமல் போனோம் அப்படின்னா, இனி ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுக்க போறதே இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி நாம் அந்த உயிர்த்தெழுதல்ல நாம வருவோம். அதுல நாம் அபாத்திரராக புசித்தோம் அல்லது அபாத்திரராக நாம் இதில் பானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தேவன் வசனத்தின் மூலமாக சொல்றார். யோவான் 6:53-54. இந்த வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி சென்றிருக்கிற அந்த பஸ்காவை தொடர்ந்து நாம் அனுசரிக்கிற பட்சத்துல, அதுல நாம முழுமையா பரிசுத்தத்தோடு அனுசரிக்கிற போது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புல நாம் நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு பாக்கிறோம். அடுத்தது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அனுசரித்த பஸ்கா. இதை பாக்குற போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கிபி 33ல் இயேசு கிறிஸ்து சீசர்களுடைய கடைசி பஸ்காவை அனுசரித்தார் அப்படின்னு பாக்கிறோம். லூக்கா 22:7-8. போதும். இப்போ அந்த பஸ்காவை நெருங்கி வருது. அந்த பஸ்கா வர அந்த நாள்ல பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு நீங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக நீங்க அதுக்கு ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த ஆயத்தம் பண்றாங்க அப்படின்னு அதை பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவும் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்காவும் இயேசு கிறிஸ்து அனுசரித்த பஸ்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்த பஸ்கால அந்த மாம்சம் இருந்தது, கசப்பான கீரை இருந்தது, புளிப்பில்லாத அப்பம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அனுசரித்த பஸ்காவில புளிப்பில்லாத அப்பமும் திராட்சை ரசமும் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். வசனம் வாசிங்க, லூக்கா 22:19. ஆமா, போதும். இப்போ இதுல பாக்குற போது அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்போகிற அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறோம். இதுல ஒரு சூழ்நிலை என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வெளியில சந்தோஷமா தான் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. ஆனா சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் அனுசரிக்கிற அந்த பஸ்கா, அதனுடைய சூழ்நிலை நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்ணோட ஓட்டி பாருங்க. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசிட்டு இருந்த அந்த பேச்சுக்கும் அன்னைக்கு அவர் பேசுற அந்த உரையாடலுக்கும் அவர் படப்போகிற அந்த பாடுகளையும் தான் சிந்தப்போகிற அந்த ரத்தத்தையும் இதெல்லாம் பற்றி அவங்க கிட்ட சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு இவர் பேசுறது எதுவுமே புரியாம ஒரு சூழ்நிலையில ஒரு துக்கமான முகத்தோட இருந்த போதிலும் அதை ஒரு சந்தோஷத்தோட அவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அவரு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து இதை என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்ற போது அவர் தன்னுடைய பாடுகள், நான் படப்போகிற பாடுகளை, தான் படப்போகிற பாடுகளை அவங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்றாரு. நான் இந்த இப்படியெல்லாம் நான் பாடுபட போறேன் அப்படிங்கறதுக்கு அடையாளமா தான் இந்த சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த திராட்சை ரசத்தம் பானம் பண்ணது வந்து அவர் சிலுவையில சிந்த போகிற அந்த ஈடுபலியின், அந்த ரத்தத்தினுடைய ஈடுபலியை நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். இப்போ நாம் அதை நினைச்சு பார்க்கிற போது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பாடுகளும், அவர் அந்த சிலுவையில் சிந்த அந்த ரத்தமும், அவர் நொறுக்கப்பட்டு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊட்டினார் அப்படின்னு நினைக்கிற போது அந்த ஆசீர்வாதமான உண்மையை நாம் பார்க்கிற போது நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, எத்தனை காலம் இந்த பூமியில இருந்தாலும் அவருக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி உள்ளவராக இருந்தா மட்டும்தான் நமக்கு அதை நினைச்சு பார்க்கறதுக்கே நமக்கு தகுதி இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதாவது கர்த்தருடைய நாளில் மட்டும், அந்த நினைவு கூர்ந்த நாளில் மட்டும் நாம அவரை நினைவு கூர்றது அப்படிங்கறது இல்லாம மற்ற எல்லா நாளிலையும் நாம அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும், அவருக்கு நன்றி உள்ளவரா இருக்கணும், அது நம்ம சிந்தையில எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு இருந்து ஒன்னு கொடுத்தாங்கன்னா அது சந்தோஷம், ஆனா ஒண்ணுதான் இருக்குது அப்படிங்கிற போது அந்த ஒன்னையும் கொடுக்கறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவன் தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி ஆதாமுக்கு, அவங்க ஆதாமினுடைய அந்த பாவத்திலிருந்து அந்த மனுக்குளம் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற போது நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஒரு விலையேறப்பட்ட பரிசு நமக்கு கொடுக்கறாங்கன்னு வைங்க, அதை நம்ம எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்போம், எடுத்தெடுத்து பார்ப்போம், இது நமக்கு அவங்க கொடுத்தது, அந்த சிஸ்டர் கொடுத்தது, அந்த பிரதர் கொடுத்தது அப்படின்னு யாராவது கேட்கிற போதெல்லாம் இது அவங்க வரும் அந்த ஊருக்கு ஃபாரின் போன போது நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பரிசு, அந்த பரிசு பொருளையே நம்ம அவ்வளவு தூரம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிற போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து நம்ம எல்லாரையும் மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் அப்படின்னு பாக்குற போது நாம அவருக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம இதை பாக்குறோம். அதை பாக்குறதோட மட்டுமல்லாம அந்த பரிசை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அப்பிரயோஜனப்படுத்தணும், அவருடைய கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை நாம் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய ஒவ்வொரு பலியின் ஜீவியத்திலும் நாம் அதை அப்படியே அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பாக்குறோம். அதாவது இத அந்த மரணத்தின் நினைவு கூர்தல் நாளில் மட்டும்தான் நாம் இதை காட்ட முடியும். நீங்க வெகுவாக பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பிறந்தநாள் தான் ரொம்ப பெருசா விசேஷமா கொண்டாடுவாங்க, அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அந்த பிறந்தநாள் தான் நினைவு கூறுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்து வாழ்ந்து செஞ்சுட்டு போன சில காரியங்கள் வந்து அவங்க மனசுல அப்படியே நிக்கும். ஆனா அவங்க மரண நாளை குறிச்சு அவங்க பெருசா பேச மாட்டாங்க, ஏன்னா மரண நாள் அவர் இறந்து போயிட்டாரு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை தான் உலகம் முழுவதும் பெரிய விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவருடைய மரண நாளை வந்து அவங்க யாரும் அவ்வளவு பெருசா அணுகு அறிவிச்சு அதை கொண்டாடுறதில்லை. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம், அவர் பிறக்கணும், அவர் பிறந்து 30 வருஷம் இருக்கணும், 30 வருஷத்துல தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தேவனுக்கு உடன்படிக்கை கொடுத்து அதை நிறைவேற்றி முடிக்கணும். ஆனா மரணத்தின் மூலமாகத்தான் ஒரு ஈடுபலி இருக்குது அப்படிங்கறது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தா தான் ஜீவன் எல்லோ மனுக்குளமும் மீட்கப்பட முடியும் அப்படிங்கிற அந்த விலையேறப்பெற்ற திட்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த நினைவு கூர்ந்த நாளில் பங்கெடுக்கும் போது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த நினைவு கூர்ந்த நாளில் பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த விசேஷ கிருபை நமக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பெயர் கிறிஸ்துவ மண்டலத்திலையும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அந்த பஸ்காவில் தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரண நாளை நினைவு கூறுகிற அந்த பஸ்காவில யாருமே கலந்துக்க முடியாது அப்படின்னு பாக்கிறோம். ஏன்னா தேவன் அந்த வாய்ப்பை நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய நம்மளையே தத்தம் செய்து அவர் நமக்கு தலையா இருக்கிற அதை நாம் அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற, அவர் எதை செய்து முடித்தாரோ அதை நாம் செய்து முடிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஜீவனை ஒப்பு கொடுத்து நாம் செலுத்த வேண்டிய அந்த ஜீவ பலி அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி வருகிற நாம பஸ்காவை புசிப்பது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு போஜனமாகும், ஆவிக்குரிய போஜனமாகும். பூமியில் இருக்கிற வரைக்கும் இதை நாம கடைபிடிக்கணும். பஸ்காவை அனுசரிக்கிறதுனால மட்டும் நாம பரிசுத்தம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் தப்பு. சில பேரு எல்லா நாளும் சபைக்கு வரமாட்டாங்க, எல்லா நாளும் சபை கூடி வருதல்ல இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த பஸ்காவை அனுசரிக்கிற அந்த நாட்கள்ல மட்டும் அந்த கொஞ்ச நாள் வருவாங்க, அந்த பஸ்காவில் மட்டும் கை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அது அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் நாம நம்முடைய நாம் செய்கிற அந்த பலியின் ஜீவித்தை பார்த்துட்டே இருக்கிறார். நாம பிரியல் நாள் மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்ம ஒவ்வொன்றிலையுமே அந்த விசுவாசம் அது இருக்கணும். அந்த பிரியல் நாள் மட்டும் இல்ல, நம்முடைய விசுவாசம், விசுவாசத்தினால நம்ம ரொம்பவும் பெரிய ஒரு கிருபை பெறலாம் அப்படின்னு பாக்குறோம். சும்மா வந்துட்டு நம்ம போயிட்டு அந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு சும்மா ஒரு பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிறவங்களாம இல்லாம அது ஒரு பரிசுத்தோட அந்த 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 நம்பிக்கையோட நம்ம அதுல பங்கு பெறணும் அப்படின்னு பாக்குறோம். பஸ்காவின் போது புளிப்பில்லாதவைகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்டளை பாக்குற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவங்கள் நம்ம இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கறத எவ்வளவு நேர்த்தியா அதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குற போது இயேசு கிறிஸ்துவே அந்த புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறது என்னுடைய சரீரம் அப்படிங்கிறார். அப்ப அது என்ன அது அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய அந்த பாவமற்ற அந்த சரீரம் அது புளிப்பில்லாத அந்த அப்பத்துக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். பஸ்காவின் ஆட்டை அடித்து புசித்தது போல இயேசு தன்னுடைய சரீரத்தை புசிக்க சொன்னார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அந்த ஆட்டின் ரத்தம் முதற் பேரானவர்களை தப்புவிக்க நிலைவாசலில் எப்படி தெளிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் நம்முடைய இருதயமாகிய அந்த நிலைவாசலில் தெளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். அந்த விலையேறப்பட்ட அந்த முதல் பேரானவர்களை விலையேறப்பெற்ற ரத்தம் பிதாவாகிய தேவனுடைய முதல் பேரானவர்களை நம்முடைய இருதயம் என்னும் வாசல்களில் தெளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். தேவனுடைய கிருபையால இன்றைக்கு நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஈடுபலியினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினால் நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம விசுவாசிச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு நம்முடைய சொந்த நாணத்தினால அல்லது நம்முடைய சொந்த கிரியைகளை கொடுத்தோம் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 மற்றும் 31 வசனத்தில் வசனம் வாசிங்க. ஆமா, நாம ஒரு விஷயத்தை குறித்து மேன்மை பாராட்டோம்னா அது கர்த்தரை குறித்தே தான் மேன்மை பாராட்டணும். அதை தவிர நம்மளுடைய சொந்த கிரியைகள் அல்லது நம்முடைய சொந்த விசுவாசம் நம்மளுடைய பெரிய நாம செய்திருக்கிற வேலைகளை வச்சு நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டோம் அப்படி மேன்மை பாராட்டிட்டு இருந்தோம் சொன்னா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னு சொன்னா அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் எல்லாவற்றிலும் நமக்கு அவராகவே இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இதை குறிச்சு நீங்க பாக்கணும் அப்படின்னா ஜூலை 7 காலை மன்னாவை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்றாங்க பாருங்க, அந்த கண்ணியம் அடக்கமான அந்த வாழ்க்கை ரத்தின கற்களுக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ரத்தின கற்களை பத்தி நம்ம ஏற்கனவே சகோதரர் ஒரு தடவை பாடம் எடுத்தாரு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டது. மற்ற எல்லாரிடத்திலும் இருந்ததை விட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக அந்த ரத்தின கற்களுடைய அந்த குணாதிசயங்கள் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இதை நம்ம என்ன காட்டணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட நம்மை நாம் காட்டுறதை விட நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க மக்கள் மத்தியில நம்ம காட்டணும், இது நம்ம காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்கிற ஜனங்கள்கிட்ட கிருபையினுடைய ஆவி பெருகி இருக்கும் அப்படின்னு பாக்கோம். இதுவரைக்கும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து அனுசரித்த பஸ்காவையும் அதன் மூலமாக நாம் எந்த அளவுக்கு எப்படி நம்ம பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். நாம் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் 3 விதமான பஸ்காவை 3 விதமான தலைப்புகளிலே நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தூர தங்களுடைய கிரியைகள் நிமித்தமாகவும் தூரதேசம் போனதுனாலையும் அவங்க பிரேதங்களாலையும் தீட்டுப்படுறதுனால அந்த பஸ்காவை அனுசரிக்க முடியலன்னு பார்த்தோம். பஸ்காவை அனுசரிப்பதற்கு தகுதியற்ற நிலைமைக்கும் தூரதேசம் சென்றதில் பஸ்காவை அனுசரிக்காமல் இருப்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தீட்டுப்பட்டதுனால தூரதேசம் போனதுனால அவங்களால பஸ்காவை அனுசரிக்க முடியாமல் போனது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அபாத்திரமாக பஸ்காவை புசிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதாவது புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் தகுதியற்றவர்கள் அல்லது அபாத்திரமாய் இருப்பவர்கள் பஸ்காவை அனுசரிக்க முடியாது அப்படின்னு பார்க்கணும். ஆகவே நம்முடைய கிரியையினால் அல்ல, நம்முடைய இருதயத்தின் சிந்தையிலும் நோக்கத்திலையும் உணர்வுலையும் தூய்மை உள்ளவர்களாக இருந்து நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடைசி நாளா எண்ணி வாழணும். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நமக்கு ஒரு உலகத்தார் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் சொல்லுவாரு, எல்லாரும் பிறந்துட்டோம், எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியும், ஆனா தேவன் நீ இன்ன தேதி இத்தனாவது வருஷம் செத்து போயிருவ, அந்த நாள் தான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தா யாராவது ஒருத்தர் நிம்மதியா சிரிப்போமா? ஒரு நிமிஷம் ஒரு நொடி தூங்குவோமா? தூங்க கூட மாட்டோம். இந்த நாளை நினைச்சு 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 நம்மளை நாமளே மறிச்சு போயிருவோம். அந்த மாதிரி அதை மட்டும்தான் அவர் ரகசியமா வச்சுட்டார், மனுஷனுக்கு தெரியாம போச்சு. ஆனா பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிறந்த நாள், இறந்து போயிருவோம். இன்னைக்கு நம்ம சுயசித்தத்தை வெறுத்து நம்மை நாம் மறிக்கணும் அப்படின்னா இதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம், இன்னைக்கு போய் ஊடு போய் சேர்ந்தா உண்மை, நாளைக்கு நாம விடிஞ்சா எந்திரிச்சா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பாவமா நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்ம கடைசி நாள் தான் இன்னைக்கு தான் இருக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சிலர் நினைக்கலாம் வேற மாதிரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறோம் எல்லாம் அனுபவிச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிற உலகத்தா. ஆனா நாம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடையும் பிதாவைய தேவனோட உடன் பண்ணியிருக்கிற நம்ம, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த நாள் தான் நமக்கு மரண நாள், இந்த நாள் தான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆசைகள், நம்ம கிட்ட இருக்கிற சரீரத்தின் இச்சைகள், உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகள், கீழ்படியாமை, தாழ்மையின்மை, இது எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில வாழ்ந்து சென்றாரோ அதே போல நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நாம முழுமையாக செய்து நாம முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நாம இந்த வருட கர்த்தருடைய நினைவு கூறுதல் நாளில் பங்கெடுக்கிறது, நாம கடந்த வருடம் தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தோமோ அதை விட ஒரு பங்கு இந்த வருடம் நாம் தேவனோடு நெருங்கி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பஸ்காவிலையும் நாம பங்கெடுக்கிற போது நம்முடைய உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, நாம் தேவனோடு செய்திருக்கிற அந்த நல்மனசாட்சியினோட உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இந்த ரினியூவல் பண்ற அந்த உடன்படிக்கையை நம்ம கட்டி காத்துக்கொள்ளணும். நாம் இந்த பூமியில் இருக்கிற அந்த நாள் மட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி நமக்கு முக்கியமானதா இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 நாளாகமும் 29:7. இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிற போது மாம்ச இஸ்ரேலர்கள் எப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நாம் மாம்ச இஸ்ரேலர்களை போல இல்லாமல் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக பரிசுத்த தலத்தில் இன்னைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறது அப்படிங்கிறது நம்மை முற்றிலும் தாழ்த்தி, நம்மை முற்றிலும் தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு பார்க்கிறோம். தூபம் காட்டுறது அப்படிங்கிறது நம்முடைய அனுதின ஜபத்தின் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேருவதை பார்க்கிறோம். அப்படி கிட்டி சேரும் போது தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதை ஒரு நாளும் இழந்து விடாமல் அந்த விளக்கை அணைய விடாம பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது மண்டபத்தின் கதவை திறந்து அப்படின்னு பார்க்கிற போது இருதயம் என்னும் அந்த மனக்கதவை திறந்து வைத்து சங்கீதம் 97:12 சொல்லப்பட்டிருக்கிறதை போல நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை நாம் மனதில் வைத்து நாம் இந்த வருட பஸ்காவை அனுசரிப்போமாக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் பிதாவாகிய தேவன் தாமே நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.